பிளூஸை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுவியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 24 தேதி சனிக்கிழமை 2019 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தரலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள் எமது நிலைய கலையகத்திலே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் லக்குவன்.
வணக்கம் ஷாம். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறட்பாக்களை பார்க்க இருக்கிறோம். அன்புடைமை, அதாவது 74 குறளாக அமைந்திருக்கிறது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நன்பு என்னும் நடா சிறப்பு. அதாவது அன்பு பிறரிடம் விருப்பத்தை உண்டாக்கும், அவ்விருப்பம் எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் பெரும் சிறப்பை தரும். அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது தானும் நன்பு எனும் நாடா சிறப்பு. அடுத்ததாக இதே அன்புடைமை அதிகாரத்திலிருந்து மற்றொரு குறள் வருகிறது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது உலகத்தில் இன்பம் நுகர்ந்தவர் அடையும் சிறப்பு அவர் இல்வாழ்க்கையில் அன்பு கொண்டு வாழ்ந்ததன் பயன் என்று அறிவுடையோர் கூறுவாராம். எனவே அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எதும் சிறப்பு.
ஆமாம் லக்வன், உண்மையிலே இந்த அன்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் மிக முக்கியமானது. ஏனென்றால் அன்புக்கு அடிமையானவர்கள் பலர் இந்த வாழ்க்கையிலே பலரை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது ஒரு முக்கியமான திருக்குறள்களாகத்தான் இருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் எந்த காலை விலைக்கு பொருத்தமாக எதை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்?
இன்று ஒரு நல்ல கருத்தை ஆராயலாம் என்று எண்ணத்தில் இருக்கிறேன். அதாவது கவலையை நாம் எப்படி விட்டு ஒழிப்பது அல்லது அதை விட்டு வெல்லுவது, கவலையை வெல்லும் கலை எப்படிப்பட்டது என்பதை சில கருத்துக்கள் மூலம் காண இருக்கிறோம்.
சொல்லுங்கள். நான் நினைக்கின்றேன் இந்த காலை வேளையிலே கவலையோடு இருக்கின்ற அனைவருக்கும் இது பொருத்தமான கதையாக இருக்கும் என்று.
நிச்சயமாக கவலைகள் உங்கள் கை கால்களை பூட்டு போடுவதற்கு முன் நீங்கள் ஏன் கவலைகளுக்கு விடுதலை கொடுக்க கூடாது? இது நல்ல எண்ணம் இல்லையா? ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அதே பறவை உன் தலை மீது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும் என்று ஒரு பொன்மொழி உண்டு. மனத்தில் தோன்றும் கவலைகளும் வருத்தங்களும் பறவை போல்தான். அவை நம் தலை மீது பறந்து போவதை, நம்முள் தோன்றி மறைவதை நாம் தடுக்கவே முடியாது. ஆனால் கவலைகள் நிரந்தரமாக குடியிருக்க கூடு கட்ட குஞ்சு பொறிப்பது போல விதம் விதமாக பல்கி பெருக நம் தலையை விட்டுக் கொடுப்பது அறிவுடமே ஆகாது. இன்று உலகெங்கும் பல முட்டாள்கள் தங்கள் தலைகளை கவலை பறவைகளின் கூடுகளாக்கி விட்டார்கள் என்பதே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. பசுக்கு ரயிலுக்கு தாமதமாகிவிட்டதே, சாப்பாடு தயாராகவில்லையே, பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையவில்லையே, மகன் அவனாக மணமகளை முடிவு செய்து விட்டானே என்ற கவலைகள் மனசுக்குள் குறுக்கும் நெடுக்கும் சிறகடிப்பதை நிறுத்திவிட முடியாது. எண்ணங்கள் தோன்றாத நிலையை எட்டுவது ரமணர் போன்ற ஞானிகளுக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் எட்டும் எளிய தளம் அல்லாது. கவலைகள் வரட்டும், கழலட்டும், பிறகு பறந்து போகட்டும். வடமொழியில் சிந்தனை என்றாலேயே கவலை என்றுதான் பொருளாம். கவலை வருவதும் போவதுமாக இருக்கலாமே ஒழிய நிரந்தர குடியுரிமை கோருவதற்கு அனுமதி தர வேண்டாம். காரணம், கவலைகள் கண்ணுக்கு தெரியாத மனத்தில் உதயமானாலும் மெல்ல மெல்ல கண்ணுக்கு தெரியும் உடலிலும் ஏதேனும் ஒரு பகுதியை நிரந்தரமாக ஆக்கிரமித்து வீணாக்கி விடுகின்றன. இன்று மருத்துவர் மருத்துவமனை என்று மல்லுக்கு நிற்கும் படலை மருந்தோ மருத்துவரோ காப்பாற்றவே முடியாது. ஒரே காரணம், மருந்து உடலை சரி செய்யும் வேகத்தை விட மனம் உடலை நாசமாக்கும் வேகம் அதிகரித்து விடுகிறது, அதிகமாகவும் இருக்கிறது. வரவு எட்டனா செலவு பத்தனா பாட்டு ஞாபகப்படுகிறதா? பாமா விஜயம் என்ற படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாட்டு. அது மாதிரி மருந்து செய்யும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மனம் பாழாக்கி விடுகிறது. மனத்தை சீரமைக்க முடியாத போது மறுபடி நோய்கள் உங்களை துவம்சம் செய்து விடுகின்றன. வாழ்க்கையே நோய்களின் துறைமுகமாகி ஒரே நோய் போவதும் மறுநாள் நோய் வருவதுமாக இருந்தால் சந்தோஷம் சாத்தியமா? நிச்சயமாக இல்லை. கிட்டத்தட்ட உடல் குறைபாடுகள் பலவும் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் அல்லது எண்ணங்களின் கூட்டு பாதிப்பால் தான் உருவாகிறது என்று இந்திய யோகிகள் சித்தர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். எனவே ஐபிஎம் எனப்படும் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் என்ற நோய் பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை படிக்க நேர்ந்தது. அடையப்பா, வயிறு இரண்டாவது மூளை என்கிறார்கள் ஆய்வாளர். கோபதாபங்களால் மூளை பாதிப்படைவது போலவே அதற்கும் சற்று குறைவின்றி வயிறு பாதிப்படைகிறது. எல்லையற்ற வேலைப்பழு, மன அழுத்தம், இயலாமை ஏற்படும் போது நமக்கு திகைப்பும் இறுக்கமும் ஏற்படுவது போலவே மலச்சிக்கல், குடல் செயல்படாமை வயிற்றில் தோன்றுகிறது. ஐயோ, கடமையை சரியாக செய்ய முடியாத போ என்கின்ற பயம் வந்ததும் அதுவே வயிற்றுப்போக்காக மாறிவிடுகிறது. குடலுக்கும் மூளைக்கும் அப்படியே ஒரு ஒருமைப்பாடு ஒன்று உண்டு என்கிறது இந்த ஆய்வு. அமெரிக்க கோடீஸ்வரர் ராக்ஃபெல்லர் பற்றிய ஒரு செய்தி மறைந்த அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதியது. இளமை காலத்தில் பணவெறி பிடித்து எப்போதும் எதற்கும் கவலைப்படுவாராம் ராக்ஃபெல்லர். ஒரு முறை அவரது கப்பல் ஒன்றில் $40,000 மதிப்புள்ள தானியங்களை ஏற்றி அனுப்பினார். ஆனால் இன்சூரன்ஸ் செய்ய $150 செலவிட விரும்பவில்லை. அவ்வளவு கஞ்சத்தனம் அவருக்கு. ஆனால் கடும் புயல் வீசவும் கப்பல் மூழ்கிவிட்டால் என்ன செய்வது என்ற இரவு தூக்கமே இல்லை. விடிந்ததும் தம் கூட்டாளியை இன்சூர் செய்ய விரட்டினார். ஆனால் இன்சூரன்ஸ் செய்து வந்த போதும் வருத்தப்பட்டார். காரணம், கப்பல் சௌகரியமாக போய் சேர்ந்த தகவல் வந்துவிட்டது. இன்சூரன்ஸ் காசு நஷ்டம் என்று எரிச்சல்பட்டாராம் ராக்ஃபெல்லர். இந்த கவலைகளால் உடல் கட்டு நடைப்பிணமாகி வாழ்வா சாவா என்ற நிலைக்கு வந்துவிட்டது. பிறகே எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு புத்தம் புது மனிதராக பூத்தெழுந்தார். கவலைகள் உங்கள் கை கால்களை பூட்டு போடுவதற்கு முன் நீங்கள் ஏன் கவலைகளுக்கு விடுதலை கொடுக்க கூடாது? காரணம், நம்முடைய லட்சியம் 24/7 மணி நேரங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது வாரம் முழுவதும் 24 மணி நேரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லையா? அதற்கு நாம் நிச்சயமாக பாடுபட வேண்டும். நிச்சயம் சாத்தியமாகும்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இந்த காலை வேளையிலே நேர்களுக்கு ஒரு சிறந்த பாடலை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மெல்லிசை மன்னர் MSB அவர்களுடைய பாடல் ஒன்றை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள் அந்த பாடலில்.
அருமையான பாடல். இந்த படம் சங்கமம் என்று நினைவில் இருக்கிறது. மழைத்துளி மழைத்துளி என்று தொடங்கும் ஒரு பாடல். அருமையாக ஆடியிருப்பார் ரஹ்மான் என்னும் ஒரு நல்ல நடிகர். பாட்டை கேட்போமே. மிகவும் அருமையாக வந்த பாடல் அது.
ஆமாம், இதோ அந்த பாடல்.
நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே.
அந்த இனிய பாடலை தொடர்வது சில செய்தி குறிப்புகள். இலங்கை திருநாட்டிலே இருந்து கிடைக்கப்பெற்ற சில செய்திகளை நேர்களுக்காக தருகின்றோம். மைத்திரிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள சுமந்திரன் என்பி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தின் இடை மனுதாரராக இணைந்து கொள்ள அனுமதி கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். எல்லை நிர்ணய நடவடிக்கை நடவடிக்கைகளை பூர்த்தி செய்யாமல் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமா என்பதை தெளிவுபடுத்துமாறு கூறி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனால் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எல்லை நிர்ணய அறிக்கையின்றி பழைய முறைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்த ஜனாதிபதிக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இல்லை என்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு எம் ஏ சுமந்திரன் தனது மனுவின் ஊடாக கூறியுள்ளார். 2017 இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் திருத்தங்களுக்கு அமைய எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அத்தியாவசியம் என சுமந்திரன் தனது மனுவின் மூலம் நீதிமன்றத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். சுமந்திரன் தனது மனுவில் மாகாண சபை தேர்தல்களை தடைகள் இன்றி நடத்த முடியவில்லையா என்று முடிவு செய்யுமாறு நீதிமன்றத்தை கேட்டுள்ளார். இலங்கை தொடர்பான செய்தி குறிப்போடு சர்வதேச செய்தி ஒன்றை தருவதற்காக லக்குன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கள் லக்குன், உங்களுடைய செய்தி குறிப்பு.
இந்த செய்தி எனக்கு மிகவும் வியப்பை தருகிறது. என்னடா இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஜெர்மனியில் 140 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற கார் சாரதியை கண்டு வியந்த காவல்துறை. படிச்சு பார்ப்போமே. ஜெர்மன் நெடுஞ்சாலை ஒன்றில் 140 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஒன்று செல்வதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த காரை தேடி காவலர்கள் அந்த காரின் சாரதியை கண்டு வியந்தனர். காரணம், அந்த காரை மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்றவர் ஒரு 8 வயது சிறுவன் தானாம். போலீசார் சாரதியை கண்டு அதிர அந்த சாரதியோ போலீசாரை கண்டதும் பயத்தில் அழ ஆரம்பித்து விட்டார். உண்மையில் வீட்டில் காரை காணாமல் அந்த சிறுவனின் தாயார்தான் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன்படி காரை தேடிச் சென்ற போலீசார் நெடுஞ்சாலை ஓரத்தில் எச்சரிக்கை விளக்குகள் எரிய காரின் பின்புறம் அபாய முக்கோணம் ஒன்றும் வைக்கப்பட்ட நிலையில் காரை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான பந்தய கார்களை ஓட்டும் வழக்கம் கொண்ட அந்த சிறுவன் போலீசாரை கண்டதும் அழுது கொண்டே சிறிது கார் ஓட்ட ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் என்று கூறியிருக்கிறார். 8 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் சிறுவனுக்கு உடல் நலம் இல்லாதது போல் தோன்ற காரை நிறுத்தியிருக்கிறான் அவன். அவனது இந்த செயலால் அவனது காருக்கோ வேறு வாகனங்களுக்கோ அல்லது நபர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆம், அந்த செய்தி குறிப்போடு மற்றொரு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்தி ஒன்று சஜித் சம்பந்தன் சந்திப்பில் நடந்தது. என்ன, ஜனாதிபதி தேர்தலில் நான் வேட்பாளராக களமிறங்கும் பட்சத்தில் தமிழ் தேசிய கட்சியின் ஆதரவு கட்டாயம் தேவை. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான அமைச்சர் சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் நேரில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எனினும் அந்த கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் எதுவும் வழங்காமல் நழுவியுள்ளார் சம்பந்தன். அமைச்சர் மங்கள சமரவீரவின் இல்லத்தில் நேற்றைய முன்தினம் இரவு சஜித் பிரேமதாசாவுக்கும் இரா சம்பந்தனுக்கும் இடையில் முக்கியமான சந்திப்பு நடைபெற்றது. அமைச்சர் மங்களவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். இதனுடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நான் தயாராக இருக்கிறேன், என்னை ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக களமிறக்குமாறு கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்பினர் ஆகியோர் கட்சியின் தலைமை தலைவர் ரணில் விக்ரமசிங்காவுடன் மேலில் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக நான் நியமனம் பெறாத பட்சத்தில் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறும் எனக்கு பல தரப்பினராலும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக அல்லது பொது வேட்பாளராக நான் களமிறங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு எனக்கு கட்டாயம் தேவை. வடகிழக்கில் பெரும் மாபெரும் பிரசார கூட்டங்களை நடத்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அத்துடன் எனது பிரசார கூட்டங்களிலே கூட்டமைப்பினர் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது இரா சம்பந்தனிடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த இரா சம்பந்தன், ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் இதுகுறித்து இப்போதே அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க முடியாது. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் இது தொடர்பிலே நான் மட்டும் தனித்து முடிவெடுக்க முடியாது. இந்த விடயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆகியவற்றில் ஜோசித்துத்தான் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களுடனும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தனித்தனியே பேச்சுக்களை நடத்தும் என்றும் அந்த சந்திப்பிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். லக்வன், அடுத்ததாக நாம் என்னவற்றை நேயர்களுக்காக வழங்கியிருக்கின்றோம் சொல்லுங்கள். உங்களுடைய
இன்று நாம் வித்தியாசமாக இரு கவிஞர்களை பற்றி பேசிருக்கிறோம். ஒருவர் மகாகவி பாரதியார், இன்னொருவர் கண்ணதாசன். இதுல வேடிக்கை பாருங்களேன், அன்னையை வேண்டுதல் என்ற தலைப்புல பாரதியார் எழுதிய கவிதையில எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், இப்படி அடுக்கிக்கிட்டே போறாரு. நம்ம கவிஞர் கண்ணதாசனுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டோ தெரியவில்லை. அவரும் அதே முறையில அதே பாணியில ஒரு பாடல் எழுதியிருக்காரு, வேண்டும் வேண்டும் என்றே தலைப்பிட்டிருக்கார். அதை படித்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாகவும் அருமையாகவும் தென்பட்டது. கேட்டு பார்க்கிறேன். குன்றென நிற்றல் வேண்டும், குடையென பணிதல் வேண்டும், மன்றினில் உயர்தல் வேண்டும், மனதினில் அமைதி வேண்டும், நன்றென நினைப்பதெல்லாம் நடந்திடும் துணிவு வேண்டும், அன்றினில் உலகை விட்டே அக்கணம் அகழ்தல் வேண்டும். இதில் என்ன அருமையான பார்வை என்றால், அவருடைய சினிமா பாட்டு அதாவது திரைப்பட பாட்டை கேட்டு கேட்டு நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இலக்கிய தரம் வாய்ந்த மிக அருமையான வரிகளையும் அவர் தர முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று என்று கூறலாம். இன்னும் பாருங்களேன், முறையுள்ள செல்வம் வேண்டும், முனிவிலா நண்பர் வேண்டும், நிறையுள்ள மனையாள் வேண்டும், நேரிலா குழந்தை வேண்டும், கரையிலா புகழும் வேண்டும், கலக்கமில் உடலும் வேண்டும், பெரும் இவை இல்லை என்றால் பேர் உலகு அடைதல் வேண்டும். காலையில் படுக்கை விட்டு கண்விழித்து எழும் நேரத்தில் சோலையின் மலரை போல தூயதோர் மனமும் வேண்டும், மாலையில் தென்றல் வந்தால் மயங்கிடும் உடலும் வேண்டும், ஏலும் இவ்வாழ்க்கை இன்றேல் இறைவனை அடைதல் வேண்டும், எந்திர மனிதன் போலே அடிகளை எடுத்து வைத்து மந்திரம் படித்தால் போல மனதினுள் முணுமுணுத்து சந்தன மரத்தைப் போல தான் தேய்ந்து பிறருக்கு தந்து வெந்து போய் அழிவுதென்றால் வீணான பிறப்பே என்றோ தோன்றுக புகழோடு தோன்று புகழோடு என்று சொன்னது தமிழ்நூல் அன்று ஆன்றவன் அறிஞன் என்று அனைவரும் போற்றுமாறும் ஈன்றவர் மகிழுமாறும் இனியது ஒரு வாழ்வை கேட்டேன், சான்றன நிற்கும் தெய்வம் இனிமேலும் தருதல் வேண்டும் என அருமையா எழுதியிருக்கார் பாருங்களே.
ஆமாம், உண்மையில இலக்குவன் ஒரு சிறந்த கவிதை என்றுதான் நான் நிற்கின்றேன். சிறந்த ஒப்பீட்டு ரீதியான ஒரு கருத்துக்களை கவிதை வடிவிலே சிறப்பான முறையிலே கொடுத்திருங்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் மற்றொரு பாடலுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். சொல்லுங்கள்.
கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பாட்டு.
ஆம், மிகவும் பிடித்தமான ஒரு அருமையான பாடல் நினைக்கின்றேன். அதை கொடுப்போம் என்ன.
புதையல் என்று அர்த்தம், புதையல் என்னை கொள்ளையடித்தால் மச்சமென்றே
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பெல்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் எமது ஓக்கதாந்திலே இருக்கக்கூடிய சில சிறந்த பாடல்கள் பாடைகள் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் அன்றைய நிகழ்விலே இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக பாடகர் சுரேன் மற்றும் பாடகி ராஜி ஆகியோர் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் அன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 20 சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சிறப்பு இசை நிகழ்ச்சியும் இடம்பெற உள்ளதால் அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது இலக்குவன், அடுத்ததாக இறுதியாக எண்ணத்தை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
ஒரு 2 மணித்துளி அளவுக்கு இந்த கருத்தை பரிமாறலாம் என்று இருக்கேன். நல்ல கருத்தாகப்பட்டது. பட்டுப்புழு தன் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு உள்ளே வளர திட்டமிடுகிறது. கூடு பாதுகாப்பு ஏற்பாடா மரண வாசலா இரண்டும் தான் என்கிறது உலகம். நமக்கு தெரியும் பட்டுப்புழு எப்படியெல்லாம் தம்மை மாய்த்துக் கொள்கிறது என்று. நல்லதும் கெட்டதே, கெட்டதும் நல்லதே என்ற தலைப்பிலிருந்து இந்த சிறிய செய்தி அமைந்திருக்கிறது. வாழ்க்கையை அணுகுவதில் 2 வழிமுறைகள் உள்ளன. ஒன்று, அதன் போக்கில் அப்படியே விட்டுவிட்டு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று அனைத்தையும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது ஒன்று. மற்றொன்று கொஞ்சம் சிரமமானது. நம் விருப்பப்படி திட்டமிட்டபடி வாழ்வை உருவாக்குவது, திரும்ப திரும்ப முயன்று நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை அடைவது, இதுதான் சரி என்று வாதாடுகிறவர்கள் பலர் முயற்சி, ஊக்கம், உழைப்பு, அறிவு இவை கொண்டு வாழ்வில் நினைத்ததை அடைவதே வெற்றி என்பது அவர்கள் கட்சி. நானும் அந்த கட்சிதான். ஆனால் சில சமயங்களில் போதும் இந்த வெறியாட்டத்தை விட்டு தொலைக்க வேண்டும். உலகம் கொடுப்பது எதுவோ அதை மகிழ்வுடன் பெற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று மனசுக்குள் ஒரு ஞான கீற்று வீசுவதும் உண்டு. மகான்கள் வாழ்க்கையை படிக்கும் போது இவர்கள் மாதிரி இருப்பதுதானே சரி என்று ஒரு ஏக்கம் தோன்றி மறையும். ஆனால் அதை ஓரம் கட்டிவிட்டு ஓட்டப்பந்தய வீரனைப் போல வாழ்க்கை என்னும் ஓடுகளத்திற்கு உடனே வந்து விடுகிறோம். எனவே நாம் எதை சார்ந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட முடிவு நல்ல முடிவு என்பதை நீங்களே நன்றாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். நிச்சயமாக நல்லதாக அமையும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்கிறோம் இல்லைங்களா?
ஆமாம் லக்வன், அந்த பாடலுக்கு முன்பதாக நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வந்தது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நகைச்சுவை நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளோடு நேர்களை உங்கள் வீடுகள் வந்து சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே. இது லக்வன் சொக்கலிங்கம். கட்டோடு
குழலாட
குழலாட ஆடு நல்ல பாடல் கேட்போமே.
ஆமாம்.